உங்களுடைய காரியம் எதுக்காக நீங்க இங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக என்னிடத்திலே இருந்து ஒரு குமாரனை நாம் தருகிறோம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறைந்தார். ஆஹா, நடந்துவிடும் என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் என்ன செய்கின்றார்களா, இவர்கள் திரும்பி செல்லுகின்றார்கள். திரும்பி செல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், திருமாலுக்கு ஒரு பெரிய சந்தேகம். அவர் சொன்னார், எல்லாம் சரி, இவரோ யோகத்திலே இருக்கிறார், சரின்னு சொல்லிட்டார், அங்கே பார்வதியோ தனியாக இருக்கிறார், எப்படி நடக்கும்னு கேட்க ஆரம்பிச்சார். இது மாதிரி சந்தேகம் வரும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னார், எப்படி நடக்கும், முருகப்பெருமான் எப்படி வருவார், சிவபெருமானிடத்திலிருந்து வர வேண்டும். சிவபெருமானிடத்திலிருந்து எப்படி வர முடியும், அவர் கல்யாணம் பண்ணிக்கணும். அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னா எப்படி நடக்கணும், பார்வதி ஒரு பக்கம் பரமேஸ்வரன் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள், ரெண்டு பேரும் சேர வேண்டும். ஆனா இப்ப பார்த்தா எல்லா இடத்திலேயும் காம இச்சையே இல்லை, எல்லாரும் யோக நிலையிலே இருக்கின்றார்கள், எப்படி நடக்கும், நடக்காது. நம்ம லாஜிக்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு, இறை நிலை என்பது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் தேவர்களாலேயும் கூட அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம், பார்வதி கல்யாணத்தினாலே குமாரன் சம்பவித்தான் அப்படிங்கறது அவசியம் இல்லாம போச்சு. ஏன்னா பார்வதியே பக்கத்தில் இல்ல, குமரன் சிவபெருமானிடத்திலே இருந்து சம்பவிக்கிறான். எல்லாரும் இப்ப என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்னா, பார்வதி கல்யாணம் நடக்கணும், பார்வதி பரமேஸ்வரனிடத்திலே இருந்து குமாரன் ஒருவன் வரவேணும் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால இவங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பத்துல அவர்கள் நினைத்துக் கொண்டே நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நினைத்துக் கொள்ளுறோம் இல்லையா, இறைவன் இப்படித்தான் பண்ண முடியும், அப்படிலாம் நடக்க முடியாது. இறைவன் நம்முடைய லாஜிக்கு, நம்முடைய யோசனைகள், நம்முடைய எல்லா விதமான நினைப்புக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடியவன். நினைத்த உடனே பார்த்தார், எல்லாவற்றிற்கும் காம இச்சையை கொடுக்க வேண்டும். எப்படி காம இச்சையை கொடுப்பது, எப்படி கொடுக்க முடியும், அதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆளுதான் இருக்கான், யாருன்னா என்னுடைய பிள்ளை மனசிஜன் சித்தஜன் என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட மன்மதன். மன்மதன் எல்லாரையும் மயக்கக்கூடியவன். ஆக அந்த மன்மதனை கூட்டிட்டு வரலாம், மன்மதன் மூலமாக இவர்களுக்கு காம உணர்ச்சியை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்த பொழுது கல்யாணத்து மேல ஆசை வரும் ரெண்டு பேருக்கும், பார்வதி பரமேஸ்வரனுக்கும், கல்யாணம் பண்ணிக்குவாங்க, குமாரன் பிறப்பான், சூரபத்மன் அழிவோம். சரி, பிரம்மா உடனே என்ன பண்ண, கூப்பிடு மன்மதனை, நம்ம போகணும்னா தான் கஷ்டம், இன்னொருத்தனை அனுப்பணும்னா பிரச்சனையே கிடையாது, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இன்னொருத்தனை அனுப்புறதுக்கு என்ன, அவரை கூப்பிட்டாருக்கான். உடனே மன்மதன் வருகிறான், ரதிதேவியோடு வருகிறான். வந்த உடனே, ஆஹா மன்மதா, எப்படி இருக்கே, சௌக்கியமா, எல்லாரும் என்ன காரியம் ஆகணும்னா காலப்பிடி, காரியம் ஆனவர் கழுத்தப்படினா, காரியம் ஆகிற வரைக்கும் காலப்பிடிக்கிற மாதிரி இவர்கள் கேட்கின்றார்கள். மன்மதன் கேட்டான், என்ன விஷயம், எல்லாரும் கூப்பிட்டீர்களா, உன்னால தான் ஒரு காரியம் ஆகணும், உன்னால முடியாதது கிடையாது, உன்னுடைய காம அந்த காமனின் இடத்திலே இருந்து வரக்கூடிய கடைகளுக்கு தப்பாதவர் யாருமே கிடையாது. அவ்வளவுதான், மன்மதனுக்கு ரொம்ப குச்சியாயிட்டது. இது வேற சொல்லியா கேட்கணும், விஷ்ணுவான அப்பாவுக்கே காமக்கணைகளை போட்ட பொழுது அவரே மோகித்த, பிரம்மா மோகித்தான், சூரியன் மோகித்தான், எல்லாரையும் இந்திரன் மோகிக்கிறான், குரு மோகித்த, இது எல்லாருக்கும் சரித்திரத்தை நான் என்ன சொல்லி அவனு, எத்தனை சரித்திரங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்திலேயே வெல்ல முடியாதவன் அஜயன் என்று சொல்லக்கூடியவன் நான் ஒருத்தம்தான். ரொம்ப அழகா வாரியா சுவாமிகள் அந்த இடத்துல சொல்லுவார், எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறதுனால மன்மதனுக்கு காமன் பேரா, காமன் இங்கிலீஷ், எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறான், அதனாலதான் ஆங்கிலேயன், தமிழன், தெலுங்கன், ஹிந்திக்காரன், வேற பிரெஞ்சுக்காரனே கிடையாது, எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறதுனால மன்மதனுக்கு காமன் அப்படின்னு பேர் வந்ததுன்னு ரொம்ப நகைச்சுவே சொல்லுவார். இருக்கட்டும், இப்போ எல்லாருக்கும் பொதுவாக இருக்கப்பட்டவன் மட்டும் கிடையாது, எல்லாரையும் வெற்றி கொண்டவன் என்று சொல்லும்படியாக நான் இருக்கிறேன், என்ன காரியம் ஆகணுமோ சொல்லு அப்படின்னு வாயை விட்டோம். இதுக்குத்தானே காத்து கொண்டிருந்தார்கள். உடனே சொன்னார்கள், அவ்வளவுதானே, உள்ள ஒரு சின்ன காரியம்தான், சிவபெருமான் யோக நிலையிலே இருக்கிறார், பார்வதி ஒரு பக்கத்துல தவ நிலையிலே இருக்கிறார், ரெண்டு பேர் மேலையும் உன்னுடைய காமக்கணைகளை தொடுக்க வேண்டும், அவர்கள் காம உணர்வுக்கு ஆட்படுத்த வேண்டும், அப்பத்தான் அவர்களுக்கு குமாரன் சம்பவிப்பான், அப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும், இந்த சூரபத்மனை அழிப்பதற்கு வெளிக்காண முடியும். கேட்ட உடனே நடுங்கி போய்விட்டா மன்மதன், கையில இருக்கக்கூடிய வில்லு அம்பு எல்லாம் கீழே விழுந்துதான், மூச்சியாகாத குறை நின்றான், அப்பா உனக்கு நான் என்ன குத்தம் செஞ்சேன், ஆச்சு, உன்னையே அடிமைப்படுத்தினேன், சரி அதுக்காக என்னை கொண்டு போய் சாகுன்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு நெருப்புக்குள்ள தள்ள முடியுமா? நான் ஏண்டா உன்னை எதுக்கிட்ட நான் சாக சொல்றேன், உன்னை சாக அனுப்பல, அங்கே கொண்டு போய் உன்னுடைய பாணங்களை பொடுன்னு தானே சொல்றேன். ரெண்டும் ஒண்ணுதானே. சிவபெருமான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? கையும் நகையும் கதிரார் விழியும் மெய்யும் தடனான் விமலன். அவன் எப்பேற்பட்டவன்? கை நெருப்பு, கையில நெருப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அவனுடைய சிரிப்பு நெருப்பு, சிரித்தரை ஒழுத்தும் கதிர்வேலா என்று சிரிப்பினாலே முப்புறங்களையும் அழித்தவன் அவன். கதிரார் விழியும், அவனுடைய விழியும் நெருப்பு முக்கண்ணிலே மூன்றாவது கண்ணாக அது அக்னியினுடைய தன்மையிலே இருக்கக்கூடியது. மெய்யும் தழலாம், உடம்பும் நெருப்பாகவே இருக்கின்றது. திருவண்ணாமலையனுடைய தத்துவமே அப்படித்தான். மெய்யும் தழலான் விமலன் தன்னை யார் எய்யும்படி சென்றிடின் இவ்வுயிர் கொண்டு உயும் திறமும் உளதோ உரையாய். நேரத்தில் பிரம்மாவின் இடத்துல சொல்லும்படியாக சொல்லுவார்கள். ரெண்டு எல்லாரும் கேட்கின்றார்கள். ஸ்காந்தத்துல விஷ்ணுவே கேட்டதா வரும், பிரம்மா அதுக்கப்புறம் கூட இருந்து கேட்டுக்கொண்டிருப்பதாக வரும். என்னால ஒன்றுமே செய்ய முடியாது, ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். சிவபெருமானிடத்துல எதுவும் நடக்காது. காரணம் என்னன்னா, எனக்கு இந்த தொழிலை கொடுத்தவன் அவன். மன்மதனுக்கு இந்த தொழிலை கொடுத்தவனே அவன். அதனால தீட்டிய மரத்துல கூர்வாக்குற மாதிரி அவனிடத்துல நான் பண்ண முடியாது. ஒண்ணு அது நன்றி கொன்ற செயல், ரெண்டாவது அது நடக்காது. அவனிடத்துல போய் அவன் யோகேஸ்வரன், முழுவதுமாக செந்தளலாக ஞான மேனியனாக இருக்கக்கூடியவன். அவனிடத்துல காமத்தை தூண்டுவிக்கலாம்னு நினைக்கிறதே தப்பு. நான் பண்ண போனேன்னா அழிந்து விடுவேன் என்று சொன்னான். அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய உபனிஷத் வாக்கியங்களை ரொம்ப அழகாக உபனிஷத் கதையை எடுத்து கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகிறார். செம்மான் தத்துவகுணம் தேவர் குழுவும் மருள எம்மான் பிறன்போல் இருந்து ஒரு துரும்பு நிதீகி அம்மா தன் செய்கை அனைத்தும் என காட்டினனே. ஒரு சின்ன துரும்பு உபனிஷத்துல வரக்கூடிய கதையை இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். கந்தபுராணத்துல ஒரு சின்ன துரும்பு போட்டு அந்த யக்ஷசாக யக்ஷ வடிவிலே யாரும் அறிந்து கொள்ள முடியாத வடிவிலே தோன்றினானா? தோன்றின பொழுது எல்லாரும் நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் எல்லா தேவதைகளும் அடித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு துரும்ப போட்டு இதை நீங்க ஜெயித்து காட்டுங்கள் என்று நினைக்கின்ற பொழுது அக்னியால எரிக்க முடியல, வருணனாலே நினைக்க முடியவில்லை, வாயுவாலே நகர்த்த முடியவில்லை, யாராலேயும் அந்த துரும்ப ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படி செம்மாந்து தற்புகளும் தேவர் குழுவும் மருள அவர்கள் திகைத்து அச்சம் கொள்ளும்படியாக எம்மான் பிறன்போல் இருந்து ஒரு துரும்பு நிறுத்தி ஒரு துரும்பை நிறுத்தி அம்மா தன் செய்கை அனைத்தும் என காட்டினனே. அவன் என்ன பண்ணான்? எல்லாம் அவனுடைய செயல் என்று காட்டினானே. எப்படி பண்ண முடியும்? அவனை எப்படி அழிக்க முடியும்? ஸ்காந்தத்துல இதோட இன்னொரு அருமையான ஒரு கதையும் சொல்லுகிறார். அவன் சொன்னா அவனுடைய விழி, இதுக்குத்தான் இவர் கையும் நகையும் கதிரார் விழியும் மெய்யும் தழலாம் விமலன் என்று தமிழிலே இதை கொண்டு வந்தார். அங்க இருக்கக்கூடிய கதையை ஒரு சுருக்கமா கொண்டு வந்தார். 30,000 ஸ்லோகத்தை வந்து 10,000 எல்லா கதையும் முடிக்கணும் என்று சொன்னால் தன்னுடைய கருத்துக்களையும் சொல்லி சொல்லணும்னா சின்ன சின்னதா அங்கங்க அவர் சொல்லி கொண்டு சென்று விடுகின்றார். கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லும் பொழுது ஒரு இங்கே தாட்சாயணியோடு இறைவன் இருந்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது கச்சியப்ப பிரஜாபதி திதி அதிதி ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு நல்ல பால் கோணம் பசும்பார் கோணம்னு கேட்டாங்க. அதனால வருணனிடத்திலே சென்று நல்ல பசும்பால் அந்த பசு மாலை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாராம். நல்ல பசு பசும்பால் தர வேண்டும் என்று. இது ஓட்டி செல்லும் பொழுது இந்த பசுக்கள் எல்லாம் தேவ பசுக்களாக இருந்த காரணத்தினாலே வருணனுடைய பசுக்கள் இவங்க பிடிக்கு அகப்படாதபடியாக ஆகாயத்திலே சஞ்சரிக்க ஆரம்பித்தன. எல்லா இடத்திலே அது இஷ்டப்பட்ட இடத்துல பால் குழிய ஆரம்பிச்சதும் மேருமலையிலே தாட்சாயணியோடு அமர்ந்து கொண்டிருந்தார் சிவபெருமான். இந்த ஆகாசத்திலே சென்று கொண்டிருந்த பசுக்களானது மேலே இருந்து பாலை குழிந்ததும் சிவபெருமான் ஒண்ணுமே பண்ணல, மேலே திரும்பி பார்த்தார். பார்த்த க்ஷணம் அவருடைய பார்வையானது இந்த பசுக்கள் அனைத்தையும் சுட்டு சாம்பராக்கியது. மன்மதன் சொன்னா இறைவனிடத்திலே கல்லாலே அடிக்கலாம், பானத்தாலே அடிக்கலாம், இறைவனை எச்சலாலே உமிழலாம், மனத்திலே மாசு இல்லாதிருந்தார். மனமானது செம்மையாக இல்லாவிட்டால் நீ பாலே சுரிந்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நீ மனமானது செம்மையாக இருக்குமானால் உங்களுடைய பாவனை சரியாக இருக்குமானால் இறைவன் அதனை ஏற்றுக்கொள்ளுகிறான் இல்லைன்னா அவனை ஏற்றுக்கொள்வது கிடையாது. எவ்வளவுதான் இருந்தாலும் அவனுக்கு அது அவசியம் இல்லை. நம்ம கொடுத்த ஒன்றும் திருப்தியாக போறதில்லை. நம்முடைய பாவனை தான் அங்கே முக்கியமாக இருக்கிறது. இந்த ஒரு அருமையான கருத்து ஒரு கதையில ஸ்காந்தமானது சொல்லுகின்றது. அப்படி அந்த பசுக்களை எல்லாம் எரித்தவன் அதை ஒரே வாக்குல வச்சுட்டார். கதிரார் வெளியும் மெய்யும் தழலாம் விமலன் தனை, ஒரே வார்த்தையில வச்சுட்டார் கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த கதையெல்லாம். எல்லாமே அந்த கதைக்கு உள்ள புகுந்து பார்க்கும் பொழுது வேத புராணத்திலே இருக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் கச்சியப்பர் ஒரு வார்த்தையிலேயோ வாக்கியத்திலேயோ வரிகளிலேயோ அடக்கி விடுகின்றார் கந்த புராணத்துல. அதுதான் அழகு. நாம போய் பார்க்கணும், அதுதான் முக்கியம். அறிஞர்கள் ஆயோர் அதை சென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னதற்பாலவே இந்த கந்த புராணத்துல போய் தேடி தேடி பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா விதமான கருத்துக்களும் கச்சியப்பர் சொல்லுகிறார். ஆக இறைவனிடத்திலே தவறுதலான எண்ணத்தோடு போனால் நிச்சயமாக அது நடக்காது, நாம் அழிந்துவிடுவோம், என்ன விட்டுடுவோம். அப்ப பிரம்மா சொல்ல ஆரம்பிச்சார், அவ்வளவுதான் இந்தவர், நீ ஏன் எல்லாம் இறைவனுடைய செய்கைன்னு சொல்ற? இந்த அதாவது பொய்யுடைய ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே என்று அவையார் சொல்லுவார். நல்லா பேச தெரிஞ்சவன் இருந்தானா அவன் பொய்ய கூட அப்படியே நிஜம் மாதிரி சொல்லிடுவான். அதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்கிறாங்க, நீங்க பார்த்தா தெரியும். அப்படியே அப்படியே சொல்லும் போதே நமக்கு என்னமோ அப்படியே நடந்த மாதிரி இருக்கும், ஆனா வாயில வரக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரமும் பொய்யா இருக்கும். அப்படி இருக்கும். இவன் சொன்னா எல்லாமே அப்படி நடக்க போகுது. இவன் அந்த லாஜிக் தெரிஞ்சவங்க, சாதுரியம், வாக்கு சாதுரியம் மிகுந்தவர்கள் இல்லையா. அதே போலத்தான் பிரம்மா வாக்கு சாதுரியத்தை காமிக்க ஆரம்பிச்சார். எல்லாம் அவருடைய செய்கை அப்படின்னு சொல்லிட்டா நம்மால ஏதாவது நடக்குமா? இப்ப நீ போறதும் அவனுடைய செயல், நீ போறதும் அவனுடைய செயல், பானத்தை விட போறதும் அவனுடைய செயல், எல்லாம் அவனுடைய செயல் தானே அப்படின்னார். இந்த தத்துவங்களை சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும், இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையில கொண்டு வந்துதான் விடும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார்கள், வசிஷ்டர் என்ன பண்ணாரா, அத்வைதம் யோக வாசிஷ்டம் எல்லாம் சொன்னார் இல்லையா, அத்வைதம் எல்லாம் சொன்னவர். ஒரு மகாராஜா இருந்தான். மகாராஜாவுக்கு நீயும் ஒண்ணு நானும் ஒண்ணு இவளும் ஒண்ணு, அதாவது ராஜபத்தினியும் ஒண்ணு, அங்க இருக்கக்கூடிய மக்களும் ஒண்ணு, எல்லாம் அத்வைதம், வேற இரண்டாவது பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இவன் அத்வைதத்தை தெரிஞ்சிட்டானா, அதை எப்படி விபரீதமா பயன்படுத்தினா, நம்ம சொன்னா நாளையில இருந்து என்னுடைய பட்ட மகிழ்ச்சி பட்ட மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா என்னன்னா, வேலைக்காரி ரொம்ப நல்லா இருக்கிறா அவதான் நாளையில இருந்து பட்ட மகிழ்ச்சியும் தான். பட்ட மகிழ்ச்சி அது பட்டத்தரசிக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டது. என்னடா இவன் அத்வைதம் வந்து கடைசியில பட்டத்தரசியை மாத்திரம்தான் கொண்டு வந்து நிற்கிறேன் தவிர, ஏன் இவன் நான் ராஜா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிப்பாயை கொண்டு வந்து ராஜாவை வைக்கலாமா இல்லையா. அதாவது எனக்குமே ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறது, பாதி பாதி ஒரு காரியத்தை பண்ணோம்னா அது உருப்படாது அந்த விஷயங்கள். இப்ப அது மாதிரி அத்வைதம் எடுத்தனானா போய் வசிஷ்டர் கால போய் விழுந்தாலும் பட்டத்தரசி, அவர் சொன்னார் அவ்வளவுதானே கவலையப்படாத, நாளைக்கு வர்ற நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, சாப்பிட வருகிறேன்னு ஒரு இது செய்தி அனுப்பிச்சார். சரி இவர் பார்த்தா ஓஹோ இவ்வளவு உபதேசம் பண்ணிருக்காரு, பண்ணிட்டு போன இன்னைக்கு திரும்பி வர ஏதோ சாப்பிடறதுக்கா பாவம் இருக்கு, அங்கே சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கிற போல இருக்கு, என்ன பண்ணலாம், நல்ல சாப்பாடா கொடுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ண, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ண வச்சான் விருந்துக்கு, ரெடி அவன் சரி எல்லாத்துக்கும் நிச்சயம் செய்தான். ஆனா இலை போட்டாங்க, போட்ட பொழுது சாணத்தை கொண்டு வந்து ரெண்டு பேருடைய இலையிலையும் வச்சாங்க. சாணம்னு சொல்றது எதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொண்டு வந்து வைத்தார்கள், எல்லாரும் மூக்க பிடித்துக் கொண்டு செல்லுகின்றார்கள். அங்க இருக்கக்கூடியவர்கள் பட்டத்தரசி நின்று கொண்டிருக்கிறார். மகாராஜாவுக்கு கோபம் வந்தது, என்ன ஒரு கேவலமான செய்கை, மகாராஜாவுக்கு அதுவும் இந்த மகா முனிவருக்கு ரெண்டு பேருக்கும் இப்படி சாணத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்களே, என்ன செய்யறேன் பாரு வாழ உறுதினான். அப்ப வசிஷ்டர் சொன்ன, மகாராஜா ஏன் கோபிச்சுக்கிறேன், சாதமும் ஒண்ணு சாணமும் ஒண்ணு பட்டத்தரசியும் ஒண்ணு வேலைக்காரியும் ஒண்ணு, அதுல அத்வைதம் இருந்தா இதுல அத்வைதம் இல்லையா, ரெண்டும் ஒண்ணுதானே, சாப்பிடுன்னு அவன் சொன்னா. என்ன பெருசா நீங்க பேசுறீங்க, நீங்க சாப்பிட முடியுமா, அவ்வளவுதானே. பன்றியாக மாறினார், சாணத்தை சாப்பிட்டு விட்டார் வசிட்டர். இவன் முடித்துக் கொண்டு நின்றார் அந்த இடத்துல மகாராஜா. அப்ப அவர் சொன்னாரா, மகாராஜா தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை, நம்ம தகுதி என்னன்னு பார்க்கணும், தத்துவத்தை எப்படி பிரயோகம் பண்ணணுங்கிறது ரெண்டாவது விஷயம் உண்டு, நம்முடைய நிலம் இந்த தத்துவத்துல என்னன்னு பார்த்துக்கணும். எல்லாம் ஒண்ணுதான் சொல்றது தப்பே கிடையாது, அந்த பாவனை உனக்கு இருக்க வேண்டும். எல்லாம் ஒன்று இருந்தால் நீ சாணத்தையும் சாப்பிட்டு இருக்க வேண்டும், உனக்கு அதுக்கு இருக்கக்கூடிய தகுதி இருக்க வேண்டும். இல்லாம தத்துவம் மட்டுமே சொல்லக்கூடாது, வெறும் தத்துவம், தகுதி இல்லாத தத்துவம் பிரயோஜனப்படாது. மேலை நாட்டுக்கும் கீழே நாட்டுக்கும் அதுதான் பெரிய வித்தியாசம். நம்ம ஆச்சாரியன் அப்படின்னு சொல்றோம், அதாவது சரையே தீ 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 எவன் செய்து காண்பிக்கின்றானோ அவன் ஆச்சாரியன், எவன் ஒரு வழியிலே நடக்கிறானோ அவன் ஆச்சாரியன். அப்படி இருக்கக்கூடியவனை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். வெறும் நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா டாக்டரேட் வாங்கின, ஏதாவது பிலாசபி டாக்டரேட்ல பிலாசபி வாங்கினார் அவர் தான் இருக்கிறோம். ஆனா நம்ம இடத்துல அப்படி இல்லை, பல பேர் பெரிய மகான்களாக இருந்தவர்கள் எல்லாம் படிக்காதவர்கள் இருந்திருக்கிறார்கள். பல பேர் வந்து ஏழைகளாக இருந்திருக்கலாம், அவர்கள் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வர்றாங்க. ஒன்றுமே தெரியாதவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் நாம் காலிலே விழுந்து வணங்குகின்றோம். ஏன்? அவர்கள் நடத்தி காண்பிக்கின்றார்கள். செய்கையிலே இருக்க வேண்டும், பேச்சிலே இருக்கிறத விட நடத்தை செய்கையிலே இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு வழிகாட்டும். செய்கை இல்லாதபடி வெறும் பேச்சு மட்டுமே பிரயோஜனப்படாது. திருப்பி நம்ம நினைச்சு பார்க்கலாம், நாயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யா, 1008 புத்தகம் படிக்கலாம், எல்லாரும் போட்டிருக்கக்கூடிய உபநிஷத்து உரைகள் எல்லாம் படிக்கலாம், ஆனா பிரவச்சனமாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அந்த ஆத்மாவை அனுபவிக்க முடியாது, அடைய முடியாது பரமாத்மாவை. அதை அனுபவத்திலே கொண்டு வர்றதுக்கு பிரயோஜனம் வேணும், நமக்கு தகுதியை வளர்த்தி கொள்ள வேண்டும். அதே போலத்தான் இங்க அத்வைதம் சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுதாங்கிற மாதிரி இந்த சாத்திரத்தினால் சொன்ன எல்லாம் அவ்வளவுதானே, எல்லாம் இறைவனுடைய செயல், அது இதுவும் அவனுடைய செயல், நீ போய் பண்ணலான்னு சொன்னா எல்லாம் பேசுறதுக்கு நான் நல்லா இருக்கும், ஆனா எல்லாம் நம்முடைய செயல் அல்ல, இறைவன் நினைத்து நாம் செய்கின்றோம், என்னால பண்ண முடியாது, என்ன விட்டுவிடு என்று சொன்னான். சொன்ன உடனே இவர்களுக்கெல்லாம் மகா கோபம் வந்ததான், அதுவும் பிரம்மாவுக்கு மிகவும் கோபம் வந்தது. அவர் சொன்னார், தத்தீசி முனிவர் தன்னுடைய இனிமையை கொடுத்தார் ருத்ராசுரனை கொல்லுவதற்காக, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் எவ்வளவு செய்திருக்கின்றார்கள், என்னடா இவ்வளவு கெஞ்சி கேட்டுக் கொள்ளுகிறோம், எங்களுக்காக இல்ல, தேவ உலகமே எல்லா உலகங்களும் பயனடைவதற்காக கேட்டுக் கொள்ளுகிறோம், நீ கேட்க மாட்டேன்னு சொல்றிய, உன்னை விடுவது கிடையாது, நான் சொல்றதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் நான் சபிப்பேன். அவன் சொன்னா இந்த பக்கம் போனாதான் சொல்லாரு, between the devil and the deep sea என்று சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான். இந்த பக்கம் பிரம்மா சபிக்கிறேங்கிறார், அந்த பக்கமான நிச்சயமான சாவு இருக்கு, என்ன பண்றதுன்னு. அப்ப ரதி சொன்னாலா, இவங்க எல்லாம் இப்படித்தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் கேட்காது, அவரை யாராலையும் மயக்கவோ அவரை வெல்லவோ முடியாது சிவபெருமானி, அவர் காலில் விழுகிறது நமக்கு உச்சிதமானது, போய் இவர்களுக்கு இவர்கள் சொல்லுவதை எல்லாம் நீ கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலாம். ஆனா இவன் சொன்ன அப்படி கிடையாது, இவன் சபிக்கத்தான் போறான், இவன் சாபத்தை வாங்கிக்கிறத விட பிரம்ம சாபத்தை விட இறைவனாலே அழிந்து விடுவது மேல், ஏனென்றால் அந்த அழிவிலேயும் நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும், இறைவனை பார்க்கக்கூடிய தன்மை கிடைக்கும், நான் அழிந்தாகலும் இவர்களுக்கு ஒரு நன்மை செய்வோம் என்று நினைத்துக் கொள்ளலாம். அவ பிரம்மா பிடிச்சிருந்தார், கேட்டும் பண்ணாதவன் அதவன், கேட்டு பண்ணக்கூடியவன் மத்திமன், கேட்காமலே பண்றவன் உத்தமன். நான் இவ்வளவு சொல்லி நீ பண்ண மாட்டேன்னு சொல்லுகிறேன், அது தவறு, எங்களுக்காக இதை செய்ய வேண்டும், எல்லா உலகங்களுக்காகவும் நீ செய்ய வேண்டும் என்று மீண்டும் எல்லாரும் நைச்சியமாக பேச ஆரம்பித்தார்களாம். அவன் அதுல சமாதானமானான், பார்த்தான், சரி அவ்வளவுதானே, சரி நான் போகிறேன், போயிட்டு வர்றேன் இல்ல, நான் போகிறேன், அவனுக்கு நிச்சயமா தெரியும், போனா திரும்பி வரப்போறது இல்லையா, நமக்கு தெரியும், போகிறேன். உடனே இவர்களால் நான் ஜெய ஜெய்வா என்று அவனுக்கு கோஷம் எழுப்பி எல்லாரும் அவரவர்கள் தேவையான ஆபரணங்கள் அது இது எல்லாரும் அவர்கள் கொடுக்கின்றார்களாம், ஏதாவது பிரயோஜனம் உண்டா, செத்த வனத்துக்கு போய் ஆபரணம் இடுவாரை போலே என்று சொன்னார். அது மாதிரி எல்லாரும் அவனுக்கு கொடுத்தும் கூட பாரிஜாத மலர்களை கொடுக்க, இவனுக்கு மிகச்சிறந்த பானங்களை எல்லாம் கொடுத்து, அவனுக்கு வரவரங்களை எல்லாம் கொடுத்து, போயிட்டு வா கவலைப்படாதே என்றார். அதுக்கு முன்னாடி பிரம்மா இன்னொன்னு பார்த்தார், கவலைப்பட வேண்டாம், அது நம்ம இன்னொன்னு பண்ணலாம், எப்படி இருக்கிறார் பரமேஸ்வரன் பார்த்துட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு வாயுவை கூட்டு பிரம்மா அனுப்பிச்சாராம். அங்க போய் எப்படி இருக்கிறார், எந்த ஸ்திதியில இருக்கிறார், இவன் போனா ஏதாவது வேலை ஆகுமான போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு வாயு அனுப்பிச்சாராம். வாயு அப்படியே தென்றலிலே நீராடி, நல்ல நதிகளிலே நீராடி, தென்றலை அணிந்து நல்ல மகரந்த பொடிகளை எல்லாம் அணிந்து தென்றல் காற்றாக போகின்றாராம். போகும் பொழுது அப்படி கோபுரத்தை கடந்து போகலாங்கும் பொழுது நந்தி தேவர் பார்த்தார், ஒரு பூங்காரம் எழுப்பினாரா, மூச்சித்து வாயுதேவன் கீழே விழுந்தான். அப்புறம் எந்திரிச்சான், சேவகரிடத்திலேயே நம்ம வேலை ஆகல, சிவபெருமான் இடத்துல ஆகுமா, காலில் விழுந்து வணங்கினாரா, அவரிடத்துல சிலாத முனி குமாரராக இருக்கப்பட்ட நந்திகேஸ்வரர் இடத்திலே அவர் சொன்னாராம், தயவு செய்து தப்பாக நினைத்துக் கொள்ள வேண்டாம், தேவர்கள் அனுப்பினார்கள், வந்தேன், எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கலாமா. அவர் சொன்னாராம், நோட்டம் பார்க்கறதே தவறு, அவர் அங்கே யோகம் செய்து கொண்டிருக்கிறார், ஓடி போயிலேன்னா நான் உன்னை அழிப்பேன். அவன் பார்த்தான், உசிறு பிழைத்தது சரி என்று ஓடினான் சொன்னான். மன்மதன் பார்த்தான், எப்படி இருந்தாலும் போகத்தான் வேணும், நாம போகலாம் என்று சொல்லி எல்லாரிடத்திலையும் விடைபெற்றுக் கொண்டு ரதியோடு கிளம்புகின்றானா. இந்த மன்மதனை பற்றி எப்படிப்பட்டவன் என்று அவ்வுலகத்திலேயே நடமாடும் தேவனாக இருக்கப்பட்டவன் என்றெல்லாம் இவரை மிகச்சிறப்பாக அந்த இடத்துல ஸ்தோத்திரம் தேவாதி தேவர்கள் எல்லாம் மன்மதனை சொல்லுகிறார்களா அப்படி சொல்லும்படியாக எல்லாரிடத்திலையும் அப்படி. ஏன்னா அப்ப போகும் பொழுது அவனை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி அனுப்பணும் இல்லையா, நீந்தான் 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 சொல்லும் பொழுது ஒண்ணுமே இல்லைன்னா அப்புறம் யாரு தெரியுமா அப்படின்னு போய் நிக்கிறதுக்காக போகிறான். எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவன் கொடையாளன் தவசீலர் எல்லாரையும் கொடையாளர் தவசீலர் வீரர் எல்லாரையும் வென்று கொள்ளக்கூடியவன் எல்லாரும் உனக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்டவர்கள் சொன்ன உடனே கங்கையிலே நீராடி மகரந்தத்தை எல்லாம் அணிந்து கன்றனை தனக்கு துணையாக எடுத்துக்கொண்டு அப்படி தன்னுடைய வாழ் தன்னுடைய புறவி எல்லாவற்றிலையும் ஏறு ரதிதேவியோடு செல்லுகின்றானான். போகும் பொழுது தெற்கு கோபுர வாயல் வழியாக செல்லுகிறான். நந்தி தேவர் அப்படியே பார்க்கிறாரா மேலே மன்மதன் பார்த்தான். நேர அவன் பார்த்த உடனே புரிந்து நந்தி தேவரை வணங்குகிறான். இது ஒரு மினி கந்தபுராணம் மாதிரி இந்த இடத்துல ஸ்காந்தத்துல சொல்லப்படும். எப்படி இது வரைக்கும் என்னென்ன நடந்ததுன்னு ஒரு முன்கதை சுருக்க மாதிரி, ஏன்னா அகஸ்மாத்து முன்னாடி எதுவும் படிக்கலன்னு சொன்னா கூட இந்த இடத்துல முன்கதை சுருக்கம் மாதிரி ஸ்காந்தத்துல மன்மதன் முதல்ல இருந்து என்னென்ன நடந்ததுன்னு ஒரு பெரிய பிளாஷ்பேக்கே கொடுத்துறான். கொடுத்துட்டு சொன்னான், நந்தி தேவரே எல்லா தேவதைகளும் சூரபத்மனினாலே துன்புற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் துன்புறுகின்ற காரணத்தினாலே பிரம்மாவும் விஷ்ணுவும் சேர்ந்து என்னை அனுப்பி இருக்கிறார்கள். பார்வதி திருமணம் நடக்க வேண்டும், இதுக்காகத்தான் நான் வந்தேன், தப்பாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், அப்படியா சரி, நீ என்ன செய்ய வேண்டும், நீ போறது ஒன்றும் வெற்றி அடைய போவதில்லை, ஆனா இவ்வளவு நீ சொல்லுகின்ற காரணத்தினாலே முயற்சித்து பார், மேற்கு கோபுர வாசலுக்கு போ, மேற்கு கோபுர வாசலுக்கு போன்னு சொல்லி தெற்கு கோபுர வாசல்ல இருந்து அனுப்பிச்சு நீ அங்கே போய் என்ன பண்ணியமோ பண்ணிக்கோ என்று சொன்னாராம். இதை நன்றாக கவனிக்க வேண்டும். இவரை சொன்னதுல ஒரு நுட்பம் இருக்கிறது. இவன் தெற்கு கோபுர வாயில் வழியாக வருகிறான் என்று சொல்லும் பொழுது நேர் எதிராக சிவபெருமானை காண்பதற்கு அவன் செல்லுகிறான். அதாவது சிவபெருமான் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். நேர போய் பார்த்தா இவன் போகும் பொழுதே சாம்பலாயிடுவோம். நந்தி தேவருக்கு தெரிந்திருக்குமோ என்னவோ. அவர் மேற்கு கோபுர வாயிலுக்கு அனுப்புகிறார். மேற்கு கோபுர வாயில் இறைவனுக்கு வலப்பக்கத்திலே இருக்கிறது. நம்ம இதுக்கு இந்த நுட்பத்துக்கு என்ன காரணம்னு பார்க்க போகிறோம். இப்போ அந்த வலப்பக்கத்திலே இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வருகிறான். தன்னை தயார் செய்து கொண்டால் அவனுக்கு அப்படியே, ஆனா கீழே கீழே போகிறது அவனுடைய இதெல்லாம், அவனுடைய முயற்சி அவனுடைய நம்பிக்கை எல்லாம் இவரை பார்த்த உடனே நடுங்குகிறான். கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியாது, என்ன பண்றதுன்னு அவனுக்கு புரியல. அவன் பார்த்து ஆனாலும் ஜெயிப்பேன் ஆனாலும் ஜெயிப்பேன் அவன் என்ன செய்கின்றான், எடுத்தான் பானங்களை எல்லாம் தொடுத்து கொண்டு நிற்கிறான். விட வேண்டிதானே, தைரியம் இருந்த முடியல. ரத்தி சொன்னாளா, பரவாயில்ல நாதா, எப்படியோ சமாளிச்சு வந்தாச்சு, வேற வழி கிடையாது, ஆனா இங்க விட முடியாது, நமஸ்காரத்தை பண்ணிவிடலாமே நாராம். அவன் பார்த்தான், நமஸ்காரம் பண்ண கூட எனக்கு தோணலே, அவரை வணங்க கூட எனக்கு தோற்றம் அளிக்க முடியவில்லை, எனக்கு மனது ஒரு இடத்துல நிக்கிறே, நான் எப்படியாவது இவரை வென்றி கொள்ள வேண்டும் என்று வில்லெடுத்தான், மலர் அம்புகளை எடுத்தான். ரதி தேவி நடு நடுங்கி மயங்கி மூர்ச்சித்து கீழே விழுந்தாளாம். இவன் சாக போறானேன்னு நினைத்து விழுந்தாளாம். அவன் பானத்தை எடுத்து வில்லிலே பூட்டி தொடுத்தான், இன்னும் விடலே. காந்தத்திலே ரொம்ப அழகாக சொன்னார், கந்த விட்டான்னு வரும். ஸ்காந்தத்திலே வந்து அவன் விடுவதற்காக தொடுத்தானா, ஒரு பொறியானது இறைவனுடைய கண்ணிலே இருந்து கிளம்பியதுன்னு, கிளம்பி வந்து அடித்தது பானம் அப்ப வெளிப்போந்ததுன்னு. இந்த ஒரு லாஜிக்குக்காக கந்தபுராணத்தில் எடுத்துக்கொண்ட விட்ட வெம்பகழி ஐந்தும் வியத்தகு விமலன் மீது பட்டதும் அந்த இடத்துல சொல்லும் பொழுது அந்த தீப்பொறி ஸ்காந்தத்தில் சொல்லும் பொழுது ஒரு சின்ன வித்தியாசம் தான் உண்டு. ஸ்காந்தத்திலே தீப்பொறியானது இவன் மீது பட்டது, பானமானது தானே சென்றது. அந்த பானங்களை தவிர வில்லும் இவனும் எல்லாம் வெந்து நீராகி சாம்பலாகி விழுந்தான். அந்த பானம் நெருங்கும் பொழுது சிவபெருமானுடைய ஹுங்காரத்தினாலே அவை திரும்பி போய் பார்வதியின் மீது பட்டது. அந்த பானங்கள் பார்வதியானவள் காமவயப்பட்டாள்னு ஸ்காந்தம் சொல்லும். ஆனா சைவ சித்தாந்தப்படி இந்த சித்தாந்த கருத்துகளுக்கு ஏற்புடையதாக இவை இல்லாத காரணத்தினாலே கச்சியப்ப சீர்து மாற்றுவார் இந்த இடத்துல. மாற்றுவது என்பது அல்ல, அதுல இருக்கக்கூடிய நூல் பொருளை உண்மை பொருளை சொல்லுகிறார். குமார சம்பவமும் வால்மீகியினுடைய ராமாயணத்திலே வரக்கூடிய கந்தபுராணமும் கூட பெரும்பாலும் இந்த கருத்துக்களை ஒத்திருக்கும். ஆனால் இங்கே அப்படி இருக்க முடியாது, ஏன்னா அம்பிகையும் சிவபெருமானும் வேற வேறு கிடையாது. அம்பிகை காமத்திற்கு அப்பாற்பட்டவள், சிவபெருமானும் காமத்திற்கு அப்பாற்பட்டவனாக இருக்கப்பட்டவன். யோக நாயகி, இவர் யோக நாயகன். ரெண்டு பேர் மேலே காமவைப்பட்டார்கள் என்று சொல்வது பொருத்தமுடையதாக இல்லை. அது நடக்காத ஒரு காரியம், ஒரு அசம்பவம். ஒரு கதைக்கு மெல்லாம் இருக்கலாமே தவிர சிவபெருமான் காமவைப்பட்டால் அல்லது அம்பிகை காமவைப்பட்டால் என்று சொல்ல முடியாது. காமாட்சி என்று உலகங்களுக்கெல்லாம் அன்பை கொடுக்கக்கூடியவள் பட முடியாது, அது சரியாக இல்லை. அதனால இவர் என்ன பண்ணார், இங்கே அம்பானது எய்து இறைவனை நோக்கி வந்து இறைவன் மீது பட்டது, பட்ட உடனே அவனுடைய செய்கையானது அவனை சுட்டது என்று கண்ணிலே இருந்து கிளம்பிய பொறியானது அவனை அழித்து சாம்பலாக்கியது என்று சொன்னார். விட்டதும் பகழி ஐந்தும் வியத்தகு விமலன் மீது பட்டதும் சிறிதே வேலை பார்த்தனன், கொஞ்சமா பார்த்தான். பார்த்தவோடும் தக்கழல் பொதிந்த நெற்றி கண்ணது கடிதே காமர் சுட்டது. நெற்றிக்கண்ணானது காமனை அங்கேயே சுட்டது. கையிலை உற்றும் சூழ் புகை பரவிற்றென்றே என்று சொல்ல முடியாது. அந்த புகையானது காண்டத்திலேயே இது சொல்லப்படும். எல்லா தேவதைகளும் என்ன பண்ண போறான்னு பார்க்கறதுக்காக விஷ்ணு பிரம்மா அதை கொண்டு எல்லாரும் ஜெயவே ஜெய்விவா என்று சொல்லும்படி அங்கே நின்று கொண்டிருக்கிறார்களாம். இவன் சுட்டான், இவன் சுடப்பட்டான், மன்மதன் சுடப்பட்டான். அந்த புகையானது வரும் பொழுது கொடுமையான நாற்றத்தோடு, நிழ நாற்றத்தோடு எல்லா இடத்திலையும் கரும் புகை சூழ்ந்தது சொல்லும் கந்தபுராணம். இந்த இடத்துல சொல்லும் ஏன்னா நம்ம அணுகுண்டு சின்னதுன்னு சொல்லலாம், சின்ன அணுவிலே இருந்து பெரிய அழிவு வெளிப்படுவதை போலவே ஆசை என்பது சின்னதாக தோற்றம் அளிக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல ஆசை இருக்கலாம், ஆனா அது அனைவரையும் அழித்து விடுகின்றது. ஆசை காமம் என்பது காமன் என்பது மன்மதன் என்பது ஆசையினுடைய தன்மை. இந்த ஆசை என்பது சுடப்பட்டது இந்த இடத்துல, அதைத்தான் தத்துவாதீதமாக இந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. இதுல நான் முதலே சொன்ன ஒரு நுட்பம் பார்க்கலாம்னு, வலது கண் சோம சூர்யாக்னி லோச்சனாயனமகா என்று சொல்லும்படியாக சூரியனாக இருக்கப்பட்டது பரமேஸ்வரனுக்கு வலது கண். இடக்கண் சந்திரன், மேலே நெற்றிக்கண் அக்னி. இவன் வலப்புறமாக வரும் பொழுது இறைவனுடைய பாகம் வலப்பாகம், அம்பிகையினுடைய பாகம் இடப்பாகம். இவன் இடது பக்கம் போயிருந்தா ஒருவேளை பொழைச்சிருப்பானோ என்னமோ, அம்பிகை இவனை தேற்றியிருப்பாள், இது பண்ணாதேன்னு சொல்லி காப்பாற்றியிருப்பாள். ஆனால் இங்கே இவனை கொன்றது வலப்பக்கத்திலே இருந்த இறைவனுடைய விழி திருவிழி, அது சூரியனாக இருக்கப்பட்ட திருவிழி. அதில் இவனுடைய செயலை அவன் நினைத்த மாத்திரத்திலேயே அவனை சுட்டது என்று ஒரு நுட்பத்தை இந்த இடத்துல வைத்தார்கள். அதன் அர்த்தம் மேலை கோபுர வாயில் வழியாக வந்தான் என்று சொல்லி இது சொல்லப்படும். இந்த இடத்துல நந்தியன் பெருமான் தன்னுடைய சீடர்களோடும் கணங்களோடும் அங்கே இருந்தாராம். என்ன இவ்வளவு இருக்கிறதே, இவ்வளவு புகை கைராசத்தை உலகத்தையே சூழ்ந்து கொள்ளுகிறதே என்று கேட்டாராம். ஒண்ணும் கிடையாது, இவன் போனா ஒருத்தன் யாரு மன்மதன் சொல்லி இறைவனை தன்னுடைய வானத்தினாலே மயக்கி விடலாம் என்று போனா ஆனா நடக்கலே, அவன் இறைவனாலே எரிந்து பட்டான் என்று சொல்லி நந்தியன் பெருமான் சொன்னாராம். இவன் எரிந்து பட்டான், தேவாதி தேவர்களுடைய மனத்திலே இருக்கின்ற ஆசையும் எரிந்து பட்டது, ஒரு நம்பிக்கை போச்சு. மன்மதனாலே நடக்க முடியும், அவனா மன்மதனை வைத்து நடத்த முடியும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் மன்மதன் அழிந்து பட்ட உடனேயே அப்படியே தவித்தார்கள், கீழே வந்து விழுந்து வணங்குகின்றார்கள், கதறுகின்றார்கள். உள்ள போக முடியல, எல்லாரும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள். இப்படி அவன் அழிந்து விட்டான் என்று சொல்லி ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது அங்கே யோக நிலையிலே இருந்த இறைவன் யோகத்தை கலைந்து எழுந்த என்னாச்சுன்னு கேட்டான்.